நிறை வளம். கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் அனுசரணையில் கால்நடை தகவல்களோடு இடம்பெறும் சஞ்சிகை நிகழ்ச்சி.
வணக்கம் நேர்களே. கால்நடைகளை வாழ்வாதாரமாக கொண்டு கால்நடை வேளாண்மையிலே ஈடுபடும் கால்நடை உற்பத்தியாளர்களின் நன்மை கருதி கால்நடை தகவல்களை தருவதற்காக இன்றைய நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைந்து கொள்கின்றார் வவுனியா கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் அரச கால்நடை மருத்துவ அதிகாரி டாக்டர் கிருபானந்த குமாரன். இப்போது மழைக்காலம். இந்த காலத்தில் கால்நடைகள் பல அசௌகரியங்களை அனுபவிக்கின்றன, பல இன்னல்களுக்கு முகம் கொடுக்கின்றன. இந்த காலங்களிலே அவற்றை எவ்வாறு பராமரிக்க வேண்டும், அந்த பிரச்சனைகளை எவ்வாறு கையாள வேண்டும் என்ற தகவல்களை தருகின்றார் கால்நடை வைத்தியர் டாக்டர் கிருபானந்த குமார் அவர்கள்.
அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம் தொடங்கிவிட்டது. கால்நடை வளர்ப்புக்கு இந்த காலம் மிகவும் சவால் மிக்கது. பல்வேறுபட்ட கால்நடைகள், குறிப்பாக கறவை மாடுகள், இந்த காலகட்டத்தில் பல நோய் நிலைகளையும் உடல் அசௌகரியங்களையும் உணவு பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகின்றன. இந்த காலகட்டத்தை நாங்கள் வெற்றிகரமாக கடக்க வேண்டும். கால்நடை பண்ணையாளர்கள் அதற்குரிய பல அணுகுமுறைகளை சிறப்பாக கடைபிடித்தால் இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களும் அவர்களுடைய கால்நடைகளும் தப்பித்து கொள்ள முடியும். இந்த கால்நடை வளர்ப்பு மழைக்காலத்தில் எப்படி வெற்றிகரமாக செய்யப்படக்கூடிய தொழில் என்பதை இன்றைய இந்த நிகழ்வில் நான் சொல்லிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். மூன்று விதமான அணுகுமுறைகளை நாங்கள் இங்கு கடைபிடிக்க முடியும். ஒன்று, சிறப்பான கொட்டகை முகாமைத்துவம். அடுத்ததாக உணவு பராமரிப்பு அல்லது உணவு முகாமைத்துவம். அடுத்ததாக நோய் முகாமைத்துவத்தை நாங்கள் குறித்து கொள்ள முடியும். முதலில் கொட்டகை முகாமைத்துவத்தை பற்றி நாங்கள் பார்ப்போம். கால்நடைகளுக்கு எப்பொழுதுமே கொட்டகைகள் அவசியமாகின்றன. பொருத்தமற்ற காலநிலைகளில் அவற்றை பாதுகாக்கின்ற கவசங்களாக இந்த கொட்டகைகள் அமைகின்றன. மழை வெயில் மாத்திரமல்ல, விலங்குகளிலும் இருந்தும் ஏனைய பல்வேறுபட்ட காரணிகளிலும் இருந்தும் இந்த கொட்டகைகள் கால்நடைகளுக்கு உதவுகின்றன. இலகுவாக கால்நடைகளை நாங்கள் முகாமைத்துவம் செய்வதற்கு இந்த கொட்டகைகளின் வகைபாகம் மிக முக்கியமானது. மழைக்காலத்தை அண்மித்த காலகட்டங்களில் நாங்கள் கொட்டகைகளை செப்பனிடத் தொடங்க வேண்டும். ஒழுகுகின்ற கொட்டகைகளை நாங்கள் அதனை கூரைகளை பொருத்தமான முறையில் போட்டு அதனை பராமரிக்க வேண்டும். நிலம் வலுக்காத வகையில் அவை பராமரிக்கப்பட வேண்டும், அமைக்கப்பட வேண்டும். தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு இடமாக அந்த கொட்டகைகள் இருக்கக்கூடாது. அதற்குரிய வடிகால் அமைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். கொட்டகைகளை சூழ மரம் செடி கொடிகள் இருக்காத வண்ணம் நாங்கள் அவற்றினை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஏனெனில் மழைக்காலத்தில் பாம்புகள் பூச்சிகள் அதிகளவு பெருகி கால்நடைகளுக்கு பாதிப்பினை ஏற்படுத்த வல்லன. தண்ணீர் தேங்கும் பொழுது கொட்டகைகளில் அவை கால்நடைகளுக்கு அசௌகரியமான சூழ்நிலையை ஏற்படுத்துகின்றன. ஹூஃப் என்று சொல்லப்படுகின்ற கால்நடைகளின் குளம்புகள் தொடர்ச்சியாக தண்ணீர் தேங்குகின்ற கொட்டகைகளில் இருப்பதன் காரணமாக நுண்ணங்கி தொற்றுகளுக்கு உட்படுகின்றன. பல விபத்துக்களுக்கும் இந்த வழுக்குகின்ற அல்லது தண்ணீர் தேங்குகின்ற கொட்டகைகள் காரணமாக அமைகின்றன. ஆகவே சொரசொரப்பான வலுவழுக்கும் தன்மையற்ற கொட்டகைகளை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதிகளவு கால்நடைகள் ஒரு குறித்த கொட்டகைக்குள் இருப்பதும் மிக சிக்கல் வாய்ந்தது. ஆகவே பொருத்தமான அளவில் உங்களுடைய கால்நடைகள் எத்தனை இருக்கின்றன என்பதை அறிந்து நீங்கள் அதற்கேற்ற மாதிரி நாங்கள் கொட்டகைகளை நீங்கள் அமைத்துக் கொள்வது மிக முக்கியம். உங்களுக்கு நினைவிருக்கலாம், 2022 மிகப்பெரிய ஒரு மழையுடன் கூடிய குளிர் நிலைமை இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ஏற்பட்டிருந்தது. ஏராளமான கால்நடைகள் இறந்திருந்தன. கிட்டத்தட்ட 16°C அளவுக்கு வெப்பநிலை குறைவடைந்திருந்தது. அந்த நிலையில் கோல்ட் ஸ்ட்ரெஸ் என்று சொல்லப்படுகின்ற குளிர் அழுத்தம் பல கால்நடைகளை, குறிப்பாக இளம் கால்நடைகளை பாதித்திருந்தது. கால்நடைகளின் கவசமாக இருக்கின்ற கால்நடைகளின் தோள்களை ஊடுருவி அந்த குளிர் அவற்றை பாதித்திருந்தது. இதன் காரணமாக ஆயிரக்கணக்கில் கால்நடைகள் இறந்திருந்தன. அந்த கால்நடைகள் எப்படி இறந்திருந்தன என்பதற்கு நாங்கள் ஆராய்ந்து பார்த்தால், பெரும்பாலான கால்நடைகள் திறந்த வெளியில் மேய்ச்சலில் இருந்த கால்நடைகள். இரவு பகலாக திறந்த வெளியிலேயே அவர் வளர்க்கப்பட்டன. அந்த கால்நடைகள் தொடர்ச்சியாக 2-3 நாட்கள் மழையில் நனைந்ததன் காரணமாக ஏற்பட்ட குளிர் அழுத்தம் காரணமாக அவை இறந்திருந்தன. குறைந்தபட்சம் ஒரு தரப்பால் கொண்டு பாதுகாக்கப்பட்ட கால்நடைகள் உயிர் தப்பியிருந்தன. ஆகவே எங்களுக்கு இந்த மாதிரியான சம்பவங்களின் மூலம் கால்நடைகளுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விடயமாக கொட்டகை அமைகிறது என்பது இங்கு எங்களுக்கு புலப்படுகிறது. ஆகவே முடிந்தவரை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு அல்லது மழைக்காலத்துக்கு அண்மித்த காலகட்டத்தில் நாங்கள் கொட்டகைகளை அமைப்பதும் அவற்றுக்கு அந்த கொட்டகைகளின் பாதிப்புகளை செப்பனிடுவதும் அவசியமாகிறது.
இடவசதிகள் சரியாக இருந்தால்தான் கால்நடைகள் வசதியாக நோய் தாக்கம் இல்லாமல் இருக்க முடியும். கொட்டகைகள், தொழுவங்கள் என்பன இட நெருக்கடி இல்லாமலும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும். இவை கால்நடைகளின் ஆரோக்கியத்திற்கும் பாதுகாப்புக்கும் முக்கியமாகின்றது. தொடர்ந்து இந்த மழைக்காலங்களிலே உணவு முகாமைத்துவம் மற்றும் நோய்களின் தாக்கம் அவற்றுக்கான தீர்வு என்ன என்பதை வவுனியா கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் அரச மிருக வைத்திய அதிகாரி டாக்டர் கிருபானந்த குமாரன் தரும் மேலதிக தகவல்களையும் கேட்போம்.
அடுத்தபடியாக நாங்கள் உணவு விடயத்தை கால்நடைகள் தொடர்ச்சியாக உணவு அருந்த வேண்டிய தேவைக்குட்படுகின்றன. ஆனால் மழைக்காலத்தை பொறுத்தவரையில் அவற்றிற்கு பல்வேறுபட்ட சிக்கல்கள் சவால்கள் ஏற்படுகின்றன. இலங்கையில் அதிகளவான கால்நடைகள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் காணப்படுகின்ற போதும் அவை மேய்ச்சலை நம்பிய மேய்ச்சல் தரவைகளை நம்பிய கால்நடைகளாகவே அமைகின்றன. அந்த மேய்ச்சல் தரவைகளாக பெரும்பாலும் குளங்கள் அல்லது குளக்கரைகள் அமைகின்றன. வயல்கள் செய்கை பண்ணப்படாத வயல்கள் அமைகின்றன. அந்த வயல்கள் செய்கை பண்ணப்படுகின்றன. மழைக்காலத்தை அண்பித்த காலத்தில் குளங்கள் தண்ணீரால் நிரம்பி காணப்படும். இதன் காரணமாக பல்வேறுபட்ட கால்நடைகள் உணவு பற்றாக்குறையின் காரணமாக பாதிப்படைகின்றன, உடல் மெலிகின்றன. பல்வேறு நோய் தாக்கங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியின் வீழ்ச்சி காரணமாக அவை பாதிக்கப்படுகின்றன. வீதியிலே அதிகளவு கால்நடைகளை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மழைக்காலத்தில் அவற்றுக்கு மேய்ச்சல் இல்லாமல் வீதியோரங்களில் இருக்கின்ற புற்களை அவை மேய்கின்றன. அவை பல விபத்துக்களுக்கும் உள்ளாகின்றன, மனிதர்களின் பல விபத்துக்களுக்கு காரணமாக அமைகின்றன. ஆகவே பண்ணியாளர்களாகிய நீங்கள் பல்வேறுபட்ட அணுகுமுறைகளை கால்நடைகளுக்கு உணவு வழங்குகின்ற அந்த குறிப்பிட்ட 4-5 மாதங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாகிறது. செயற்கையான அதாவது தீவன பயிற்சியை நீங்கள் மேற்கொள்ள முடியும். அடுத்துடன் ஊறுகாய் புல் என்று சொல்லப்படுகின்ற சைலேஜ் மேக்கிங் அவற்றினை செய்து அதிகளவான புற்களை உற்பத்தி செய்து அவற்றை சேமித்து வைக்க முடியும். தற்பொழுது நவீன முறையில் ஹைட்ரோபோனிக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மண்ணில்லா புல் வளர்ப்பு முறையும் தற்பொழுது இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை நாங்கள் கடைபிடிக்க முடியும். எங்களுடைய வீடுகளின் வேலிகளில் வளர்க்க முடியும் சில கால்நடைகள் மாடுகள் உண்ணத்தக்க பயிர்களை, மரங்களை, அகத்தி, இப்பிலிப்பில், கிளிசிடியா போன்ற மரங்களை நாங்கள் வளர்த்து அவற்றினை நாங்கள் கால்நடைகளுக்கு வழங்க முடியும். அத்துடன் கடந்த பயிற்சேகையின் பொழுது மிகுதியாக இருக்கின்ற வைக்கோலை நாங்கள் சேமிப்பாக வைத்திருந்தால் குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் அதனை பயன்படுத்தி கொள்ள முடியும். வைக்கோலின் சத்துக்களை அதிகரிக்கும் வகையான செயற்பாடுகளை, செறிவூட்டும் செயற்பாடுகளை செய்து அவற்றை வழங்க முடியும். மேலும் உளுந்து பயிற்சேகையின் பொழுது மீதமாக வருகின்ற உளுந்து கொடிகள் அல்லது அவற்றின் மீதங்களை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள முடியும். அத்துடன் அதிகளவு கால்நடைகள் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த மேய்ச்சல் தரை முகாமைத்துவத்துறை கட்டாயம் செய்ய வேண்டும். சில தரிசு நிலங்கள் அல்லது புல் வளரக்கூடிய நிலங்களை அதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஊர்களில் இருக்கின்ற பயன்படுத்தப்படாத பயிற்சிகைக்கு பயன்படுத்தப்படாத நிலங்களை நாங்கள் கால்நடைகளின் உணவுக்கு பயன்படுத்த முடியும். மேய்ச்சல் நிலங்கள் அடையாளப்படுத்தி அவற்றின் மூலம் கால்நடைகளுக்கு நாங்கள் பல மேய்ச்சல் தரவைகளை வழங்கிக் கொள்ளலாம். ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான செயற்பாடாக அமைகிறது. இன்னும் விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டும். மழைக்காலத்தில் கால்நடைகள் மேய்கின்ற புற்கள் அதிக அளவு தண்ணீரை கொண்டிருக்கும், ஊட்டச்சத்துக்களின் அளவும் குறைவாக இருக்கும். ஆக அந்த நேரத்தில் நாங்கள் செயற்கையான வெளிப்புறமாக இருந்து வழங்குகின்ற ஊட்டச்சத்துக்கள், கனியுப்பு கலவைகளை வழங்குவதன் மூலம் அந்த ஊட்டச்சத்து குறைவினை தவிர்த்து கொள்ள முடியும். அதிகளவு தண்ணீர் இருக்கும் பொழுது கால்நடைகள் அதிகளவு கழிகின்றன. ஆகவே அதற்குரிய சிகிச்சையையும் நீங்கள் அந்த நேரத்தில் சரியாக கடைபிடிக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு விடயம், இலங்கையில் இருக்கின்ற பண்ணையாளர்கள் பயன்படுத்தாத ஒரு விடயமாக நாங்கள் கருதுவது கால்நடைகளுக்கு சுத்தமான தண்ணீரை மழைக்காலத்தில் வழங்காமை. வெள்ளப்பெருக்கு அல்லது அது சார்ந்த காரணிகளால் கால்நடைகள் அருந்துகின்ற தண்ணீர் பல நுண்ணங்கிகளையும் நோய்க்காரணிகளையும் கொண்டிருக்கும். அந்த நுண்ணங்கி நோய்க்காரணிகளை தவிர்க்கும் விதமாக சுத்தமான தண்ணீரை இந்த மழைக்காலத்தில் நாங்கள் வழங்க வேண்டிய தேவை அவசியமாகிறது. அடுத்த விடயமாக மழைக்காலத்தின் பொழுது சூழல் ஈரழிப்பு மிக்கதாக மாறுகிறது. அத்துடன் மழை நாங்கள் சேமித்து வைத்திருக்கின்ற அடர்வு தீவனம், கன்சன்ட்ரேட் ஃபீட் என்று சொல்லப்படுகின்ற அடர்வு தீவனங்கள் தண்ணீரில் தொடுகையுறுகின்றன. இதன் காரணமாக அஃப்லாடோக்சின் என்று சொல்லப்படுகின்ற பூஞ்சனமாதல், உணவு நஞ்சாதல் ஏற்படுகின்ற இதன் காரணமாக ஏராளமான கால்நடைகள் இறப்பதற்குரிய வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆகவே முடிந்தவரை உங்களுடைய கால்நடைகளின் அடர்வு தீவனத்தை சேமிக்கும் பொழுது தண்ணீர் தேங்காத இடங்களில் நாங்கள் சேமித்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அடுத்த விடயமாக நாங்கள் நோய் தடுப்பு முறைகளை பார்ப்போம். மழைக்காலத்தில் அதிகளவான நோய்கள் கால்நடைகளுக்கு ஏற்படுகின்றன. ஆகவே உங்களுடைய கால்நடை வைத்தியரை அணுகி அவற்றுக்கு வழங்கத்தக்க தடுப்பூசிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கால்வாய் நோய், தொண்டை அடைப்பான் என்று சொல்லப்படுகின்ற ஹெமரஜிக் செப்டிசீமியா, கருங்காலி நோய்கள் போன்றவை மழைக்காலத்தில் அதிகளவு ஏற்பட்டு பரவலடையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே முடிந்தவரை அதற்குரிய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அத்துடன் குடற்புழு நீக்கம் அவசியமாகிறது. கால்நடைகளுக்கு மழைக்காலத்தின் பின்னரான காலப்பகுதியில்தான் அதிகளவான குடற்புழு நோய்கள் ஏற்படுகின்றன. அதிகளவான நத்தை பெருக்கம் காரணமாக அந்த குடற்புழு நோய்கள் கால்நடைகளுக்கு ஏற்படுகின்றன. ஆகவே முடிந்தவரை மழைக்காலத்துக்கு முன்னும் மழைக்காலத்தின் பொழுதும் மழைக்காலத்துக்கு பின்னும் நாங்கள் பொருத்தமான குடற்புழு நீக்க மருந்தை கால்நடை வைத்தியரின் பரிந்துரைக்கு அமைய பொருத்தமான அளவில் பொருத்தமான இடைவெளியில் பொருத்தமான மருந்தினை வழங்க வேண்டியது அவசியமாகிறது. கால்நடை பண்ணையாளர்கள் மழைக்காலத்தில் குடற்புழு நீக்க மருந்துகளை வழங்குவது இல்லை, அது தவறான அணுகுமுறை. கால்நடை வைத்தியரின் பரிந்துரையில் நான் மேற்கூறிய விடயங்களை சிறப்பாக செய்யும் பொழுது கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தடுத்து கொள்ள முடியும். இலங்கையின் உலர் வலயத்தில் இம்மச்சுவ ஃபெரம்பிஸ்டோம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தட்டைப்புழுவின் தாக்கம் காரணமாக மழைக்காலத்தின் பின்னரான ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்களில் அதிகளவான கால்நடைகள் இறக்கின்றன. குறிப்பாக இளம் கால்நடைகள் அதிகளவில் இறக்கின்றன. பொருத்தமான குடற்புழு நீக்க மருந்துகளை நீங்கள் வழங்குவதன் மூலம் இவற்றை தவிர்த்து கொள்ள முடியும். அத்துடன் மடியளச்சி போன்ற நோய்கள் சுத்த சுகாதாரம் இன்மை காரணமாக கால்நடைகளுக்கு ஏற்படுகின்றன. மழைக்காலத்தில் இலகுவாக கால்நடைகளின் முளைச்சுரப்பிகள் நோய் தொற்றுக்கு உள்ளாகின்ற காரணத்தினால் அவை பாதிக்கப்பட்டு பால் உற்பத்தியும் குறைகிறது. மடியளச்சியை நாங்கள் முகாமைத்துவ முறைகள் மூலம் குறிப்பாக கால்நடைகளில் பால் கறப்பவரின் சுகாதாரத்தை சிறப்பாக கடைப்பிடிப்பதன் மூலம் நாங்கள் செய்து கொள்ள முடியும். மழைக்காலத்தில் அதிகளவு தண்ணீர் தேங்கும் பொழுது கால்களில் அவற்றின் குழம்புகளில் நோய் தொற்று ஏற்படுகின்றது. ஆகவே நான் முன்பு கூறியது போல இந்த தண்ணீர் தேங்காத வகையில் நாங்கள் இதனை பாதுகாத்து கொள்ள முடியும். மழைக்காலம் நெருங்கும் பொழுது கால்நடை பண்ணையாளர்கள் தங்களுடைய மிதமிஞ்சி அல்லது அதிக குடித்தொகை உள்ள கால்நடைகளை விற்பதன் மூலம் அது பொருத்தமற்ற கால்நடைகள் பண்ணையிலிருந்து அகற்றுவதன் மூலம் நாங்கள் பல நோய்கள் பரவுவதிலிருந்து தடுக்கலாம். ஓவர் கிரவுடிங் மூலம் ஏற்படுகின்ற நோய் பரவலை தடுக்க முடிவதோடு கால்நடைகளுக்கு நாங்கள் உணவுகள் கொடுப்பதில் இருக்கின்ற சிக்கல்களை கூட நாங்கள் தவிர்த்து கொள்ள முடியும். புதிதாக கால்நடைகளை வாங்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவற்றினை தனிமைப்படுத்தி குவாரண்டைன் முறையில் சில 3 கிழமை வரைகள் தனிமைப்படுத்தி அவற்றின் நோய்கள் நிலைமைகள் அவதானிக்கப்படாத பட்சத்தில் உங்களுடைய கால்நடை பண்ணைகளுக்கு நாங்கள் உள்ளே விடலாம். இந்த காலகட்டத்தில் உண்ணிகள் தள்ளுகள் பரவல் அடைகின்றன, அவற்றை குறைக்க வேண்டும் அல்லது அவற்றை அழிக்க வேண்டும். அதற்குரிய நடைமுறைகளை கால்நடை வைத்திய பரிந்துரையின்படி செய்து கொள்ளலாம். கால்நடைகளுக்கு அதிகளவு இலையான்கள் அல்லது ஈக்களின் பெருக்கமும் இந்த காலகட்டத்தில் அவதானிக்கப்படுகிறது. ஆகவே பட்டி சுகாதாரம் அல்லது கொட்டகை சுகாதாரம் முக்கியமாக அமைவதோடு ஈக்கள் பெருகக்கூடிய இடங்களை நாங்கள் குறைப்பதன் மூலம் அவற்றின் பாதிப்புகளை தவிர்த்து கொள்ள முடியும். மொரக்சியலா போவிஸ் என்று சொல்லப்படுகின்ற கால்நடைகளின் கண்ணில் பாதிக்கப்படுகின்ற நோய் தொற்று இந்த காலத்தில் அதிகளவு நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இறந்த கால்நடைகளை முறையாக எரிப்பதன் மூலமோ அல்லது புதைப்பதன் மூலமோ நாங்கள் பல்வேறுபட்ட நோய்களை ஏனைய கால்நடைகளுக்கு பரவுவதிலிருந்து தவிர்த்து கொள்ள முடியும். இந்த காலகட்டத்தில் நீர்நிலைகள் சூழல் மாசடைந்து காணப்பட்டால் பல நோய்கள் கால்நடைகளுக்கு பாதிப்பாக அமைகின்றது. இவற்றிற்கு மேலதிகமாக மழைக்காலத்தில் மின்னல் தாக்கம் அதிகளவு இருக்கும். இதன் பொழுது கால்நடைகளை பாதுகாப்பதற்கு முடிந்தவரை மழை நேரங்களில் மேய்ச்சலில் விடுவதை தவிர்த்துக் கொள்ள முடியும். மின்சார ஒழுக்குகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இதன் பொழுதும் பல்வேறுபட்ட கால்நடைகள் இறக்கின்றன. உங்களுடைய கொட்டகைகள் போன்றவற்றில் இந்த மின்சார ஒழுக்குகள் ஏற்படாத வண்ணம் உங்களுடைய பண்ணைகளை முறையாக செய்து கொள்ள முடியும். மழைக்காலத்தில் ஏற்படுகின்ற குளிர் நிலைமை காரணமாக பல்வேறுபட்ட கால்நடைகள் வீதிகளில் தார் வீதிகளில் படுத்திருப்பதை காணக்கூடியதாக நான் முன்பு கூறியது போல அந்த கால்நடைகள் காரணமாக மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் விபத்துக்கள் ஏற்படுகின்றன. ஆகவே உங்களுடைய பண்ணைகளில் நீங்கள் முடிந்த வரையில் அவற்றுக்கு வெப்பத்தினை வழங்குவதற்குரிய வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தலாம். ஒரு விறகுகளை போட்டு எரிப்பதன் மூலமாக அவற்றிற்குரிய வெப்பத்தை ஏற்படுத்தலாம். இதன் மூலம் அவை பட்டியை விட்டு வெளியே செல்லாத ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அத்துடன் அதிகளவான நுழம்பு பெருக்கத்தை நாங்கள் சந்திக்கும் பொழுது அவற்றுக்கு பல நோய்கள் ஏற்படுகின்றன. இரத்தச்சோகை ஏற்படுகிறது, பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஆகவே பட்டிகளில் நுழம்புகள் பெருகாவண்ணம் சுத்தம் செய்வதுடன் புகை போடுதல் போன்ற செயற்பாடுகள் மூலம் நுழம்புகளின் பெருக்கத்தை குறைத்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமான விடயம், கால்நடைகளுக்கு நீங்கள் காப்புறுதி செய்ய வேண்டிய தேவை அவசியமாகிறது. கால்நடைகள் அனர்த்தங்களின் பொழுது இறக்கும் பொழுது அவற்றுக்குரிய கம்பன்சேஷன் என்று சொல்லப்படுகின்ற இழப்பீடுகள் இதன் மூலம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். காப்புறுதி செய்யப்படாத மாடுகளுக்கு கால்நடைகளுக்கு இழப்பீடுகள் பெரும்பாலும் வழங்கப்படுவதில்லை. 2022 இறந்த பல கால்நடைகள் பதிவு செய்யப்பட்டு கால்நடை வைத்திய அலுவலகங்களில் பதிவு செய்யப்பட்டு காப்புறுதி செய்யப்பட்ட கால்நடைகளுக்கு இழப்பீடுகள் வழங்கப்பட்டிருந்தன. இப்படியாக பல முகாமைத்துவ முறைகளை நாங்கள் கடைபிடிப்பதன் மூலம் மழைக்காலத்தில் கால்நடைகளுக்கு ஏற்படுகின்ற பாதிப்புகளை தவிர்ப்பதோடு பாதிப்புகள் ஏற்பட்ட பொழுது இழப்பீடுகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை அறியத் தருகிறோம். நன்றி.
கால்நடை வளர்ப்பு என்பது நவீன வேளாண்மை துறையின் ஒரு முக்கிய கூறு. வேட்டை உணவு திரட்டலை வாழ்க்கையாக கொண்ட மனித சமூகம் வேளாண்மை நிலைக்கு மாறியதிலிருந்து கால்நடை வளர்ப்பு குடும்ப கைத்தொழிலாகவும் பெரிய அளவிலான பண்ணை வியாபார தொழிலாகவும் விருத்தியடைந்து வருகின்றது. இதில் நவீன தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் அறிந்து கொண்டால் சங்கடங்கள் இல்லாமல் சாமர்த்தியமான விளைச்சல்களை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமாக விலங்குகளுக்கான காப்புறுதி செய்திருந்தால் கஷ்டமான நேரத்திலும் அது கை கொடுக்கும். நேர்களே, நீங்களும் ஒரு கால்நடை உற்பத்தியாளரா? உங்கள் கால்நடைகளுக்கும் பிரச்சனைகள் இருக்கின்றதா? அதற்கு தீர்வுகள் வேண்டுமா? அப்படியானால் நீங்கள் எங்களுக்கு எழுதுங்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கான தீர்வுகள் தரப்படும். எழுத வேண்டிய முகவரி: கால்நடை வைத்திய அதிகாரி, கால்நடை சுகாதார திணைக்களம், செட்டிக்குளம், வவுனியா. நல்லதினர்களே, இத்தோடு நாம் இன்றைய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளப் போகின்றோம். நிகழ்ச்சியிலே கலந்து கால்நடை தகவல்களை தந்தவர் அரச கால்நடை வைத்தியர் டாக்டர் கிருபானந்த குமாரன் அவர்கள். அவருக்கு எமது நன்றிகள். தயாரிப்பு உதவி தயாளினி காயம்பி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திப்போம். அதுவரை வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.